நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்திய நாடாளுமன்றத்திற்கு நடைபெறவுள்ள தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணையத்திற்கும் மேற்கு வங்க மாநில முதல்வருக்கும் இடையே வலுத்து வரும் மோதல் குறித்த தகவலும் இன்ன பிற தேர்தல் செய்திகளும். ஐநா மனித உரிமை கவுன்சில் தீர்மானத்தின்படி இலங்கை மீது முன்னெடுக்கப்படவுள்ள விசாரணைகளை அரசு ஏற்காது என்று வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் கூறியுள்ளவை.
So we cannot therefore submit to jurisdiction and investigation.
மன்னார் மாவட்டத்தில் முஸ்லீம் மக்களின் மீள்குடியேற்றத்தை பௌத்த கடும்போக்கு அமைப்பான பொதுபல சேனா தடுப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு பற்றிய செய்திகள்.
காணியில 300 ஏக்கர் கடற்படை எடுத்துக்கிட்டாங்க, மத்த 150 ஏக்கர் ஆமி எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு இருக்க காணி இல்லாம அப்பாடு அப்பாடு பரம்பரை பூமியில இருக்கும் போதுதான் பௌத்த பிக்குகள் வந்து ஊருக்குள்ள கிடையாது காணி, இதோடு வெளியே போங்க.
விடுதலை புலிகளின் ஒரு முன்னாள் முக்கிய போராளியை கைது செய்துள்ளதாக அரசு கூறும் விவரங்களும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் குமார் ராமலிங்கம்.
யுக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யா மறுபடியும் தலையிட்டால் அது வரலாற்று தவறாக மாறுவதோடு கடும் விளைவுகள் ஏற்படும் என்று நேட்டோ ரஷ்யாவை எச்சரித்துள்ளது. யுக்ரைன் எல்லைக்கு அருகே குவித்துள்ள 1000கணக்கான துருப்புகளை ரஷ்யா திரும்ப பெறுவதோடு யுக்ரைனுடன் ஒரு உண்மையான பேச்சுவார்த்தையை அது ஆரம்பிக்க வேண்டும் என்று நேட்டோவின் செயலரான ஆண்டர்ஸ் ஃபோ ரஸ்முசன் தெரிவித்துள்ளார்.
If Russia were to intervene further in Ukraine, it would be an historic mistake.
இதற்கு பதிலடியாக கிழக்கு யுக்ரைனில் ரஷ்யாவுக்கு ஆதரவான போராட்டங்கள் மீது பலத்தை பிரயோகித்தால் அது உள்நாட்டு போருக்கு வித்திடும் என்று ரஷ்யா எச்சரித்திருக்கின்றது. யுக்ரைனுடனான பொருளாதார உறவுகள் குறித்து அதிகாரிகளுடன் புதன்கிழமையன்று அதிபர் புட்டின் ஆலோசிக்கவுள்ளார்.
ரஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சியை 1/3 என்ற அளவில் குறைத்துள்ள பன்னாட்டு நாணய நிதியம் IMF யுக்ரைனில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி தோற்றுவித்துள்ள பூகோள அரசியல் நிச்சயமற்ற நிலையால் மேலும் ஆபத்துக்கள் இருக்கலாம் என்று எச்சரித்திருக்கிறது. ரஷ்ய பொருளாதாரம் முன்பு எதிர்வு கூறப்பட்டதற்கு மாறாக 2% என்ற அளவில் வளராமல் 1.3% அளவில் மட்டுமே வளரும் என்று பன்னாட்டு நாணய நிதியம் கணிக்கிறது. உலக பொருளாதாரத்தை பற்றி பொதுவாக உற்சாகத்துடனேயே கணித்திருக்கும் இந்த அமைப்பு உலக பொருளாதாரம் இந்த ஆண்டு 3.6% வளரும் என்றும் 2015 ஏறக்குறைய 4% வளரும் என்றும் கணிக்கிறது.
ஐரோப்பிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் செயல்பாடுகள் தொடர்பான மின்னணு கோப்புகளை 2 ஆண்டுகளுக்கு வைத்திருக்க வேண்டும் என்ற சட்டத்தை ஐரோப்பிய நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. டேட்டா ரிட்டென்ஷன் டைரக்டிவ் என்ற சட்டத்தின்படி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சேமித்து வைத்துள்ள தகவல்களை அரசாங்கங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த சட்டமானது மக்களின் அந்தரங்க விஷயங்களை பாதுகாக்க தேவையானவற்றை செய்யவில்லை என்று ஐரோப்பிய நீதிமன்றம் தீர்ப்படுத்தியுள்ளது. தீர்ப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்த ஜெர்மன் உள்துறை அமைச்சர் குற்றவியல் செயற்பாடுகளை கண்காணிக்க தகவல்களை சேமித்து வைப்பது அவசியமாக இருக்கின்றது என்றும் எனினும் இன்னும் தெளிவான சட்டம் தேவை என்பதையும் தான் ஒப்புக்கொள்வதாக கூறியிருக்கின்றார்.
கென்யாவில் வெள்ளிக்கிழமை நடந்த பாதுகாப்பு நடவடிக்கை ஒன்றில் குறைந்தது சுமார் 3000 பேரை தாங்கள் கைது செய்திருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். சுமார் 450 சந்தேக நபர்கள் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் நைரோபியில் உள்ள ஒரு விளையாட்டரங்கில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் காவல்துறை தலைமை அதிகாரி டேவிட் கெமையோ கூறினார்.
The operation was necessitated by heightened incidents of insecurity in Nairobi.
தடுத்து வைக்கப்பட்டவர்களில் பெரும்பாலான மற்றவர்கள் பாதுகாப்பு சோதனைகளுக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டு விட்டனர் என்றும் அவர்களில் ஒரு சிலர் சரியான ஆவணங்கள் இல்லாததால் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டனர் என்றும் அவர் கூறினார். நைரோபியில் சோமாலியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி ஒன்றில் நடந்த கிரெனேட் குண்டு தாக்குதல்களை அடுத்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கை வருகிறது.
பிரான்ஸ் புதிய பிரதமர் மானுவல் வால்ஸ் தேக்க நிலையில் இருக்கும் பிரான்சின் பொருளாதாரத்திற்கு எவ்வாறு ஊக்கம் கொடுக்கப் போகின்றார் என்பதை அறிவித்திருக்கின்றார். கடந்த வாரம் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் பிரான்சை ஒரு நல்ல போட்டியாளராக உருவாக்குவதோடு வறுமையில் இருப்பவர்களுக்கு வரியை குறைப்பதோடு அரசு செலவுகளை குறைக்கப் போவதாகவும் கூறியிருக்கின்றார். நிதி பற்றாக்குறையை குறைப்போம் என்று ஐரோப்பிய ஒன்றத்திற்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்றும் அதே நேரம் மற்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மேற்கொள்ளும் சிக்கன நடவடிக்கையை தாங்கள் செய்ய மாட்டோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
பிலிப்பைன்ஸில் கத்தோலிக்க திருச்சபை 10 ஆண்டுகளுக்கு மேலான காலம் எதிர்த்து போராடி வந்த குடும்ப கட்டுப்பாடு சட்டம் ஒன்றுக்கு அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. இலவசமாக ஆணுரைகள் மற்றும் கருத்தடை மாத்திரைகளை அரசு சுகாதார நிலையங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த புதிய சட்டம் கூறுகிறது. பிலிப்பைன்ஸ் நாடு உலகின் மிக அதிகமான பிறப்பு விகிதம் கொண்ட நாடு. பிலிப்பைன்ஸின் மக்கள் தொகையில் சுமார் 80% கத்தோலிக்கர்கள். இந்த சட்டத்தை ஆதரித்ததற்காக பிலிப்பைன்ஸ் அதிபர் பெனிக்னோ அக்வினோ உட்பட நாட்டின் அரசியல்வாதிகளை திருச்சபை கண்டித்திருக்கிறது. இந்த சட்டம் சில நுட்பமான விஷயங்களை தவிர பொதுவாக அரசியல் சட்ட ரீதியாக செல்லுபடியாக கூடியதுதான் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடவடிக்கைகள் சூடுபிடித்து வரும் வேளையில் மேற்குவங்க மாநில முதல்வருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இடையேயான மோதல் வலுத்து வருவது குறித்து புதுடில்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
மேற்குவங்க மாநில அரசு அதிகாரிகளின் இடமாற்றம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை அமல்படுத்த நாளை புதன்கிழமை காலை 10 மணி வரை காலக்கெடு வழங்கி அம்மாநில அரசுக்கு தேசிய தேர்தல் ஆணையம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. தேசிய தேர்தல் ஆணையம் மேற்குவங்கத்தை சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ள இடமாற்ற உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அம்மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. மேற்குவங்க மாநிலத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் பணிகளை பாதிப்பு இல்லாமல் மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ள தேசிய தேர்தல் ஆணையம் அம்மாநிலத்தில் பணிபுரியும் அரசு உயர் அதிகாரிகள் 8 பேருக்கு நேற்று இடமாற்றம் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் பணியில் உள்ள 5 காவல்துறை ஆய்வாளர்கள், 1 மாவட்ட ஆட்சியர் உட்பட 8 உயர் அதிகாரிகளை உடனடியாக அவ்வாறு பணிமாற்றம் செய்தால் அரசு பணியில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறும் அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த உத்தரவை ஏற்க தொடர்ந்து மறுத்து வருகிறார். மம்தா பானர்ஜி மறுப்பு தெரிவித்ததை அடுத்து இந்த உத்தரவை அமல்படுத்த அம்மாநில அரசுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை மதியம் 2:30 வரை காலக்கெடு அளித்து தேசிய தேர்தல் ஆணையம் முன்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது. பின்னர் இதற்கு பதிலளித்த மம்தா பானர்ஜி அரசாங்கம் இந்த உத்தரவின் பேரில் அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்தால் அரசு நிர்வாகத்தில் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் இதை நிர்பந்திக்கக்கூடாது என்றும், அதே சமயம் இந்த உத்தரவில் உள்ளவர்களுக்கு மாற்றாக 3 புதிய பெயர்களை பரிந்துரை செய்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கூறப்பட்டது.
இதனிடையே நரேந்திர மோடியை எதிர்த்து வாரணாசியில் போட்டியிட உள்ள காங்கிரஸ் வேட்பாளரை அந்த கட்சி சற்று முன்னர் அறிவித்தது. கூடுதல் தகவலுடன் சங்கீதா ராஜன்.
எதிர்வரும் இந்திய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநில வாரணாசி தொகுதியிலிருந்து போட்டியிடும் பாஜகவின் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடியை எதிர்த்து வாரணாசி தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளராக அஜய் ராயை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இந்த வாரணாசி தொகுதியில் பாஜக பிரதமர் வேட்பாளரை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர் இன்னும் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்யவில்லை. இன்று வாரணாசி தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளராக அஜய் ராய் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். 1996 நடந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலில் அஜய் ராய் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அம்மாநில சட்டமன்றத்தில் வாரணாசியில் உள்ள பிந்த்ரா தொகுதி உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி வகிக்கிறார். 2009 பொதுத் தேர்தலில் வாரணாசி தொகுதியில் பாஜகவின் முரளி மனோகர் ஜோஷியை எதிர்த்து இவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதனிடையே காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி போட்டியிடும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ரேபரேலி தொகுதியில் அவரை எதிர்த்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர் ஃபக்ருதீன் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநில உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியான ஃபக்ருதீன் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அக்கட்சி முன்னதாக அறிவித்திருந்தது. அடுத்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் யார் அங்கு போட்டியிடுவார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை.
புதுடில்லியிலிருந்து சங்கீதா ராஜன். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் பரிசீலனையும் தமிழகத்தில் முடிந்துவடைந்துள்ள நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியானது. தமிழகத்திலிருந்து வேட்புமனு நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் 367 பேரது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக 1261 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இதில் பல்வேறு காரணங்களுக்காக 367 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. நீலகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரான குருமூர்த்தியின் மனுவும், சிதம்பரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான மணிரத்னத்தின் வேட்புமனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குருமூர்த்தியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை அவசர மனுவாக கருதி விசாரிக்க வேண்டும் என குருமூர்த்தியின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த மனு தற்போது விசாரணைக்கு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்திருந்த காமராஜ் தன் மனைவியின் சொத்து விவரங்களை சரியாக சமர்ப்பிக்கவில்லை என்று கூறி ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளர் ஞானி ஆட்சேபம் தெரிவித்ததை அடுத்து இன்று காலைக்குள் விளக்கம் அளிக்கும்படி காமராஜிடம் கூறப்பட்டது. இன்று அவர் அளித்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டது. சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் கார்த்திக் சிதம்பரம் தவறான தகவல்களை அளித்திருப்பதாக ஸ்ரீவத்சவா என்பவர் தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தார். ஆனால் இந்த மனுவில் துளியும் உண்மை இல்லை என கார்த்திக் சிதம்பரத்தின் தந்தையும் மத்திய அமைச்சருமான ப சிதம்பரம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 9ஆம் தேதி வரை வேட்பாளர்கள் தங்கள் மனுக்களை வாபஸ் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதால் அன்று மாலை தமிழகத்தின் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப்பட்டியின் இறுதிப்பட்டியல் வெளியாகும்.
நமது தமிழக செய்தியாளர் முரளியாதரன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இலங்கை செய்திகள். இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் முன்னெடுக்கக்கூடிய சர்வதேச விசாரணைகளுக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்காது என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணைகளுக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டாம் என தீர்மானித்துள்ளதன் காரணங்கள் பற்றியும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு பத்திரிகையாளர் செய்தியாளர்களுக்கு பேராசிரியர் பீரிஸ் விளக்கியிருந்தார். அதன் முக்கிய அம்சங்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் சாதாத்.
That is carried out by the office of the High Commissioner for Human Rights for the simple reason that we do not accept the authority of the Commissioner to do this.
ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் முன்னெடுக்கின்ற விசாரணை எவற்றிலும் நாங்கள் பங்கேற்கப் போவதில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு விசாரணையை நடத்துவதற்கான அதிகாரமே ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு கிடையாது. எனவே அவர்கள் நடத்தக்கூடிய விசாரணையின் அதிகார வரம்புக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்கள் முடிவுக்கான முதல் காரணம் சட்ட ரீதியானது. குறிப்பிட்டு ஒரு நாட்டின் மீது விசாரணை நடத்த ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு சட்டத்தில் அதிகாரம் இல்லை என்பதை ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இரண்டாவது காரணம், இந்த விசாரணை நியாயமான ஒரு விசாரணையாக இருக்க முடியாது என்பது. எந்த ஒரு விசாரணையை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீதிபதி என்பவர் நடுநிலையானவராக இருக்க வேண்டும் என்பது எல்லோருமே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம். திறந்த மனதோடு வெளிப்படையான பார்வையோடு அவர் விசாரணை செய்ய வேண்டும். ஆனால் இந்த விசாரணையில் அது சாத்தியப்படாது என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது என்றார் இலங்கை வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ். விசாரணை செய்யப்போகிறவர் திறந்த மனதோடு நடுநிலையாக இல்லை என்று தான் கூறுவது ஏன் என்றும் அமைச்சர் பீரிஸ் விளக்கினார்.
Just 1 week after the cessation of hostilities, the High Commissioner called for an international investigation. And she has...
சண்டைகள் நடந்து முடிந்து ஒரு வாரம்தான் ஆகியிருந்த அந்த காலகட்டத்திலேயே சர்வதேச விசாரணைகள் வேண்டும் என்று கோரியிருந்தவர் ஐநா மனித உரிமை ஆணையாளர். கொஞ்சம் காலத்துக்கு ஒரு முறை சர்வதேச விசாரணை வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தியும் வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திகைக்க வைக்கக்கூடிய வேறொரு கருத்தையும் அவர் கூறியிருந்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு சட்டவிரோத நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் செய்திருக்கிறது என்று அவர் சொன்னார். அதை வைத்து பார்க்கும்போது இலங்கையில் பயங்கரவாதம் என்பதே இருந்திருக்கவில்லை என்று அவர் கருதுகிறார் என்றல்லவாகிறது. நடுநிலையாக திறந்த மனதோடு அவரால் இந்த விசாரணையை நடத்த முடியும் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்றார் அமைச்சர் ஜி எல் பீரஸ். இதுபோன்ற காரணங்களுக்காகவே ஐநா மனித உரிமை ஆணையாளர் முன்னெடுக்கக்கூடிய விசாரணைகளுக்கு தாம் ஒத்துழைக்கப் போவதில்லை என இலங்கை வெளியுறவு அமைச்சர் பீரிஸ் தெரிவித்தார். ஐநா மனித உரிமை ஆணையகம் இப்படியான விசாரணைகளை நடத்த அதனிடம் அதற்கான தனியான நிதி இல்லை என்கிற சூழ்நிலையில் இலங்கை மீது குற்றம் சாட்டி தீர்மானத்தை கொண்டு வந்திருந்த நாடுகள் வழங்கக்கூடிய நிதியை கொண்டு இந்த விசாரணை நடத்தப்படும் என்றால் அது எவ்வாறு நடுநிலையான ஒரு விசாரணையாக இருக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஐநா விசாரணைகளுடன் தாம் ஒத்துழைக்கப் போவதில்லை என்றாலும் இலங்கை அரசாங்கம் சுயமாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளணிகளை கொண்டு முன்னெடுத்து வரக்கூடிய மேல்குடியேற்ற நடவடிக்கை, சமாதான நடவடிக்கை மற்றும் நல்லிணக்க முன்முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து வரவே செய்கின்றன என்று இலங்கை வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸ் சுட்டிக்காட்டினார்.
செய்திக்குறிப்பை தொகுத்து வழங்கியவர் சாதாத். இலங்கை இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து விவாதிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற குழுவினர் நாளை தென்னாப்பிரிக்கா பயணமாகின்றார்கள். இந்த பயணம் குறித்து கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் அவர்களுடன் பேசினார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தென்னாப்பிரிக்கா இலங்கையில் உள்ள தமிழ் தேசிய பிரச்சினை சம்பந்தமாக ஏறத்தாழ 2 வருடங்களாக ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். நாம் அவர்களுக்கு அறிவித்திருந்தோம், ஜெனீவா பிரேரணை சம்பந்தமாக ஒரு முடிவெடுக்கப்பட்ட பிறகு நாங்கள் வரலாம் என்று. அதன் அடிப்படையில் நமக்கு அழைப்பு வந்திருக்கின்றது. தென்னாப்பிரிக்கா உடன் நடைபெற போகின்ற பேச்சுவார்த்தைகள் சகல விடயங்களையும் உள்ளடக்கும். அதாவது இந்த தேசிய பிரச்சனைக்கு அடிப்படையான காரணங்கள், அதற்கு என்ன விதமான தீர்வு காண வேண்டும், அரசியல் தீர்வு என்ன விதமாக அமைய வேண்டும், தற்போது வடகிழக்கு மாகாணத்தில் நடைபெற்று வருகின்ற பல்வேறு சம்பவங்கள் அந்த பிரதேசத்தின் தோற்றத்தை இன ரீதியாக, கலாச்சார ரீதியாக, மொழி ரீதியாக மாற்றியமைப்பதற்கு எடுக்கப்படுகின்ற முயற்சிகள் இவற்றிற்கு ஒரு முடிவு காணப்பட வேண்டும். நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு உண்மை அறியப்பட வேண்டும். இவ்விதமாக பல விடயங்களை பற்றி நாங்கள் இந்த விஜயத்தின் போது நாங்கள் அவருடன் பேசுவோம். அவருடைய பங்களிப்பை அவர்கள் செய்வதாயிருந்தால் அது ஒரு முழுமையான பங்களிப்பாக இருக்க வேண்டும். இந்த சகல விடயங்களை முன்னெடுக்கின்ற பங்களிப்பாக இருக்க வேண்டும். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இதில் அனுபவம் உள்ளவர்கள். அந்த வகையில் அவர்களுடைய முயற்சி ஒரு பக்குவமான ஒழுக்கமான முயற்சியாக அமையும் என்று நாங்கள் கருதுவதற்கு இடம் உண்டு.
தென்னாப்பிரிக்க அரசாங்கம் வந்து தமிழர் பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு காணும் விஷயத்தில் ஒரு அனுசரணையாளராக செயற்பட முன் வந்திருக்கிறதா?
அதுதான் நம்முடைய எண்ணம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களுடன் பேசுவோம். நான் அதிகம் உங்களுக்கு தெளிவாக இந்த விடயங்களை பற்றி நான் கூற முடியாது. நான் சென்று வந்த பிறகுதான் அந்த இவ்விதமான கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்கலாம்.
ஜெனீவா பிரேரணை நிறைவேற்றப்பட்டதன் பின்பு நீங்கள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தென்னாப்பிரிக்காவுக்கு மேற்கொள்கின்ற பயணம், இலங்கை அரசாங்கம் பொறுப்புக்கூறல் விடயத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற சர்வதேச விசாரணையை பாதிக்கும் என்ற ஒரு விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுகிறதே?
இல்லை, நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. அந்த பிரேரணைக்கும் இந்த முயற்சிக்கும் இடையில விதமான சம்பந்தமும் இல்லை. அதுபடியால் அவிதமாக அந்த விசாரணைக்கு அல்லது அந்த முயற்சிக்கு தென்னாப்பிரிக்காவுடைய தொடர்பின் மூலமாக எதுவும் பாதிப்பு ஏற்படும் என்று நாங்கள் கருதவில்லை.
ஜெனீவா பிரேரணையை வந்து அரசாங்கம் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்று அறுதியிட்டு சொல்லி இருக்கிறது. இதை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க?
அது ஒரு நல்ல முறையில் தான் நாங்கள் நினைக்கின்றோம். அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து தங்களுடைய தீர்மானத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் இரா சம்பந்தர். விடுதலை புலிகள் இயக்கத்தில் முன்பு செயல்பட்ட ஒரு முக்கிய போராளியை இலங்கை அரசு சில வெளிநாட்டு அரசுகளின் உதவியுடன் கைது செய்திருப்பதாக சில ஊடகங்களில் செய்திகள் கசிந்தன. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் யார் என்பது குறித்த விவரங்களை இலங்கை காவல்துறைக்காக பேசவல்ல அதிகாரி அஜித் ரோஹண அவர்களிடம் பிபிசி கேட்டபொழுது அவர் தந்த தகவல்களை தொகுத்து தமிழில் தருகின்றார் மணிவண்ணன்.
இவரது பெயர் சுப்பிரமணியம் கபிலன். விடுதலை புலிகள் அமைப்பால் அவருக்கு வழங்கப்பட்ட பெயர் நந்தகோபன். யாழ்ப்பாணம் ஏழாலை கிழக்கு பிரதேசத்தை சேர்ந்தவர். 1990 விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து கொண்டவர். 2009 போலி கடவுச்சீட்டின் மூலம் மலேசியாவுக்கு சென்றுள்ளார். 2013 மலேசியாவிலிருந்து போலி கடவுச்சீட்டின் மூலம் பிரிட்டனுக்கு செல்ல முயன்றபொழுது அவர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பின்னர் அவருக்கு சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் இலங்கைக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். அதன்படிதான் இவர் கடந்த மார்ச் 6 கைது செய்யப்பட்டார் என்றார் அவர். விடுதலை புலிகள் அமைப்பில் இவர் எந்த அளவுக்கு முக்கியமான உறுப்பினராக செயல்பட்டார் என்று கூற முடியுமா என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர், இவர் ஊடகத்துறைக்கு பொறுப்பாக சில காலம் பணியாற்றி இருக்கிறார். 1991 ஆணையரவு முகாம் தாக்குதலில் பங்கெடுத்திருக்கிறார். இவருக்கு எதிராக ஓபன் வாரண்ட், அதாவது பகிரங்க பிடியாணை ஒன்று இலங்கையில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இவருக்கு எதிராக இப்பொழுது வழக்கு தொடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போது பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்றார் அவர். இவரை போல இன்னும் வேறு எவரேனும் கைது செய்யப்பட்டு ஊடகங்களுக்கு தகவல் வராமல் இருக்கின்றதா என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர், இன்னும் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கைகள் மற்றும் ஏதாவது விதத்தில் தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சித்தவர்கள் தொடர்பில் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி விசாரணைகள் நடக்கின்றன. அதன் மூலம் கிடைக்கும் தகவல்களை வைத்துத்தான் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இலங்கை காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹன.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் மணிவண்ணன். இலங்கையின் வடமேற்கு மாவட்டமான மன்னாரில் உள்ள ஒரு பகுதியில் முஸ்லீம் மக்களின் மீள்குடியேற்றத்தை பௌத்த கடும்போக்கு அமைப்பான பொதுபல சேனா தடுப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இன்று அந்த அமைப்பின் ஒரு குழுவினர் மரிச்சிக்கட்டு பகுதிக்கு சென்று அங்கு மீள்குடியேற முயற்சி செய்யும் முஸ்லீம்களை அச்சுறுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. இதுகுறித்து மரிச்சிக்கட்டி மரக்காயர் தீவு பள்ளிவாசல் மௌலவி மஹ்மூது தௌஃபீக் அவர்களிடம் கேட்டேன்.
எங்களோட பூர்வீக பூமி வந்து மறுச்சி கட்டி மறுச்சாடிவாங்க. அங்க நாங்க யுத்தத்துக்கு போற 250 குடும்பம் நாங்க மீள்குடியேறியிருக்கோம். அங்க வந்தோம், எங்களோட காணியில 300 ஏக்கர் கடற்படை எடுத்துக்கிட்டாங்க, மத்த 150 ஏக்கர் ஆமி எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு இருக்க காணி இல்லாம எங்களை அப்பாட அப்பாட பரம்பரை பூமியில இருக்கும் போதுதான் பௌத்த பிக்குகள் வந்து ஊருக்குள்ள கடையாது காணி இதோடு வெளியே போங்க அப்படின்னு சூசனத்துல மோசமான வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு ஏற்றி போட்டு கண்டிக்கு வந்துட்டு போறாங்க ஐயா.
இப்போ உங்களுடைய பூர்வீக காணி அப்படின்னு நீங்க சொல்ற அந்த இடத்துக்கு நீங்க போறதுக்கு அவங்க பௌத்த பிக்குகள் ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி எழுதலையா?
அவங்க சொல்ற காரணம் என்னன்னா இது வந்து விருப்பத்துன்னு சொல்றாங்க. நாங்க சொல்ற காரணம் என்னன்னா 100 வருஷ காலமாக நாங்க இந்த இடத்துல வாழ்ந்ததுக்கான அடையாளங்களாக குளங்கள் இருக்குது, கிணறுகள் இருக்குது, கட்டிடங்கள் இருக்குது, நாங்க கட்டின வீடுகளுடைய அடையாள கிண்ணங்கள் இருக்குது, என்னோட வாப்பாட வாப்பா ஆக்களை மூதாதன் அடக்கின மையவாடி இருக்குது. எனவே நாங்க இதுலாம் இருந்துட்டு போன காணி தான், எனவே நாங்க இருந்துட்டு போன காணி இருக்க விடுங்க. அல்லது எங்களுக்கு முன்னால உள்ள 300 ஏக்கர் எடுத்துக்கிறீங்க அதை தாங்க, எதையாவது அங்க இருக்கிறதுக்கு வாழ்றதுக்கு காணிய விடுங்கன்னு சொல்றோம்.
அதுக்குண்டான இந்த காணி உரித்து பத்திரம் எல்லாம் இல்லையா உங்ககிட்ட?
ஒரு சில பகுதிகள்
உங்ககிட்ட இந்த பர்மிட் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்க வந்து இந்த பொதுபல சேனா ஆட்கள்கிட்ட காமிச்சு பிக்குமார்ட்ட இது எங்களுக்கு உண்டான பூமி ஏன் நீங்க தடுக்கிறீங்கன்னு கேக்கலையா?
அவங்க வந்த வாகனங்கள் எப்படின்னு ஒரு 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருக்கலாம், வந்த பிக்குமார்கள் எப்படியுமே ஒரு 30 பேர்கிட்ட இருக்கலாம். அதோட சேர்ந்து அதிகாரிகள் சிவில் உடையில வந்தவங்க எல்லாம் எங்களை பேச விடாம எங்களை அரட்டி கொண்டு ஏற்றி கொண்டு தான் நின்றாங்க. அவங்க வந்தாங்க ஐயா, எங்களை பேச விடுறாங்க இல்லையா, நாங்க சொல்ற நியாயங்களை கேக்குறாங்க இல்லையா, நாங்க பேசுறோம் நீ வாய மூடுன்னு சொல்றாங்க ஐயா.
நீங்க அரசாங்க அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் மாதிரி அவங்களை சந்திச்சு நீங்க முறையிடலாம?
இது சம்பந்தமாக எல்லாருக்குமே நாங்க அறிவிச்சுக்கிறோம், டிஎஸ்க்கு அறிவிச்சிருக்கோம், மினிஸ்டருக்கு அறிவிச்சிருக்கோம், எம்பிக்கு அறிவிச்சிருக்கிறோம், பகுதி எல்லாருக்குமே நாங்க நிலவரத்தை சொல்லிக்கிறோம், எல்லாருக்குமே நாங்க அறிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு திடீர்னுதான் இந்த பொதுபல சேனாண்டு ஒரு கூட்டம் வந்து இறங்கி முஸ்லீம்கள் என்பவர்கள் மரத்தில் காணப்படுகின்ற இலைகளை போன்று பிள்ளைகளை பெறுகிறார்கள் என்ற வசனங்கள் எல்லாம் சொல்லி எங்களை முஸ்லீம்களுடைய பயத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க ஐயா.
முஸ்லீம் அமைப்புகள் ஒன்னா போய் அந்த பிக்குமார்ட்ட ஐயா நீங்க சொல்றது சரியில்லைன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலையா? நீங்க அதை பத்தி நீங்க சிந்திக்கலையா?
இதுக்குன்னு அரசாங்கம் இருக்கல ஐயா, இதுக்கு காவல்துறை இருக்குது, விருப்பத்தின் அவங்க இருக்கிறாங்க, அவங்க தானே ஐயா வந்து கேட்கணும். ஒரு மதத்தை சார்ந்தவங்க வந்து ஒரு மதத்தை சார்ந்தவங்களை பயமுறுத்த கூடாதான ஐயா?
அவருக்கு பேசிருக்கலாமே
நாங்க உடனே அறிவிச்சுக்கலாம், இப்ப நாங்க உடனே அறிவிச்சு எங்களுக்கு பிரச்சனை வந்துருக்கு, இப்படி பிரச்சனை வரலாம், எங்களுக்கு பயமா இருக்குன்னு உடனே அறிவிச்சு அடுத்த நடவடிக்கை நாங்க எடுக்கலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா.
இந்த பிரச்சனை வந்த பிறகு நீங்க அரசாங்க அதிபர் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு எழுத்து ரீதியான முறைப்பாடு இனிமேலாவது கொடுப்பீங்களா?
இப்பதான் கொடுக்கப்படக்கூடிய தயாரிக்கக்கூடிய ஆவணங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் ஐயா.
மன்னார் மரிச்சிக்கட்டி மரைக்காயர் தீவு பள்ளிவாசலின் மௌலவி மஹ்மூது தௌஃபீக் இது குறித்து பொதுபல சேனா அமைப்பின் கருத்துக்களை பெற முடியவில்லை. காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடும் பணி தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை கருப்பு பெட்டியிலிருந்து வரும் ஒலி போன்ற ஒலி கேட்பதாக ஆஸ்திரேலியா கூறியது. இப்பொழுது மறுபடியும் அந்த ஒலி கேட்கின்றதா என்பதை ஆராய்ந்து வருகின்றார்கள். இது குறித்து மேலதிக தகவல்களை தருகின்றார் குமார் ராமலிங்கம்.
மலேசிய விமானம் காணாமல் போய் 1 மாத காலம் ஆகிவிட்டது. கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங்கிற்கு புறப்பட்ட இந்த விமானத்தில் 239 பேர் இருந்தனர். இவர்களுக்கு என்ன ஆனது என்பதும் தெரியவில்லை. விமானத்தில் இருந்தவர்களின் உறவினர்களும் தகவலுக்காக காத்திருக்கின்றனர். மலேசியா தகவலை மறைக்கின்றது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செய்மதி தகவல்களின் அடிப்படையில் பெர்த் நகரத்திற்கு மேற்கே இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில்தான் விமானம் விழுந்திருக்கின்றது என்று தாங்கள் நம்புவதாக மலேசியா கூறுகின்றது. இத்தகைய நிலையில் கடலுக்கடியிலிருந்து விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து வரும் ஒளியை போன்ற ஒளியை தாங்கள் கேட்டுள்ளதாக சீன மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளின் தேடுதல் கப்பல்கள் கடந்த 2 நாட்களாக தெரிவித்து வருகின்றன. இது போன்ற ஒலியானது மீண்டும் கேட்ட பிறகே தாங்கள் கடலுக்கடியில் நீர்மூழ்கியை அனுப்பப்போவதாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு அந்த ஒலி கேட்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் ஓஷன் ஷீல்டு கப்பலானது கருப்பு பெட்டியிலிருந்து வரும் ஒளியை கிரகிக்கும் உபகரணத்தை கப்பலிலிருந்து தண்ணீருக்கடியில் கட்டி தொங்கவிட்டிருக்கின்றது. இந்த உபகரணம்தான் ஞாயிற்றுக்கிழமையன்று 2 முறை ஒலியை கேட்டிருக்கின்றது. ஒரு முறை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த ஒலி கேட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனினும் திரும்ப ஒலி கேட்டால் மட்டுமே ப்ளூஃபின் 21 என்ற கடலுக்கடியில் தேடும் ஆளில்லா நீர்மூழ்கியை தாங்கள் அனுப்பப்போவதாக ஆஸ்திரேலியா தெரிவித்திருக்கின்றது. கேட்கப்பட்ட ஒலிகள் நம்பத்தகுந்தவையாகத்தான் இருப்பதாக தேடுதல் நடவடிக்கையின் ஒருங்கிணைப்பாளரான ஆஸ்திரேலியாவின் ஏர் சீஃப் மார்ஷல் ஆங்கஸ் ஹூஸ்டன் தெரிவித்திருக்கின்றார்.
There have been no further contacts with any transmission, and we need to continue that for several days, right up to when the point at which.
அதன் பின்னர் வேறு எந்த ஒலியும் கேட்கவில்லை. கருப்பு பெட்டியில் இருக்கும் பேட்டரிகள் முழுமையாக தீர்ந்து விட்டது என்பது உறுதியாகும் வரையில் தொடர்ந்து தேடுதல் இடம்பெற்று வரும். ஆகவே ஒலியை கேட்பதற்கான தேடுதல் தொடர்ந்து இடம்பெற்று வரும். அதன் பின்னர் தான் நீர்மூழ்கி தேடுதலை ஆரம்பிப்போம். இதற்கிடையே விமானத்தில் பயணித்தவர்களின் உறவினர்கள் பெய்ஜிங்கில் விமானம் காணாமல் போய் ஒரு மாத காலம் ஆகியுள்ளது என்பதை குறிக்கும் வகையில் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றை அங்கு நடத்தியிருக்கின்றனர்.
நிறைவாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் முதுகு தண்டுவடத்தில் மின்சாரம் பாய்ச்சி அதன் மூலம் செயலிழந்த கை கால்களை மீண்டும் செயற்பட வைக்க முடியும் என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டறிந்திருப்பது குறித்த செய்தியை பார்க்கலாம். அமெரிக்காவில் கால்கள் செயலிழந்து போயிருந்த 4 பேருக்கு முதுகு தண்டுவடத்தில் மருத்துவர்கள் மின்சாரம் பாய்ச்சி முதுகு தண்டுவட நரம்புகளை தூண்டிவிட்டதன் மூலம் அந்த 4 பேரின் கால்களும் மீண்டும் செயல்பட ஆரம்பித்திருக்கின்றன. அவர்கள் தங்களின் கால்களை அசைக்கவும் முட்டியை மடக்கவும் கட்டை விரலை அசைக்கவும் முடிந்திருக்கிறது. அதே சமயம் அவர்களால் இன்னமும் சுயமாக எழுந்து நடக்க முடியவில்லை. பிரெயின் என்கிற மருத்துவ ஆய்வு சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கும் ஆய்வின் முடிவுகளின்படி முதுகு தண்டுவடத்தில் அளிக்கப்பட்ட மின்சார தூண்டுதல் மூலம் மூளையிலிருந்து அனுப்பப்படும் மின்காந்த சமிக்ஞைகள் முதுகு தண்டுவடத்தின் மூலம் கால் நரம்புகளுக்கு செல்கிறது என்று மருத்துவ ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முக்கிய கண்டுபிடிப்பின் மூலம் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான எதிர்கால சிகிச்சை முறைக்கு புதிய வழி ஒன்று பிறந்திருப்பதாக ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். மனித உடலில் முதுகு தண்டுவடம் என்பது அடிப்படையில் ஒரு ரயில் தண்டவாளம் போல செயல்படுகிறது. மூளையிலிருந்து அனுப்பப்படும் மின்காந்த சமிக்ஞைகளை முதுகு தண்டுவடம் உடலின் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் நரம்புகள் வாயிலாக கொண்டு செல்ல உதவுகிறது. இப்படியான அதி முக்கியத்துவம் வாய்ந்த முதுகு தண்டுவடத்தில் காயம் ஏற்பட்டாலோ அல்லது முதுகு தண்டுவடம் சிதைவுற்றாலோ மூளையிலிருந்து அனுப்பப்படும் மின்காந்த சமிக்ஞைகள் உடலின் பாகங்களுக்கு செல்ல முடியாமல் போகிறது. எனவே முதுகு தண்டுவடத்தின் எந்த பகுதியில் காயம் ஏற்பட்டதோ அந்த பகுதிக்கு கீழே இருக்கும் உடலின் பகுதிகள் முற்றிலும் செயலிழந்து போகும். அது மட்டுமல்லாமல் அப்படி செயலிழந்து போன உடலின் பகுதிகளில் உணர்வும் மறத்துப்போகும். கலிபோர்னியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இப்படி காயம்பட்ட முதுகு தண்டுவடத்திற்கு கீழே இருக்கும் முதுகு தண்டுவட நரம்புகளில் மின்சார தூண்டுதலை அளிக்கும் பரிசோதனைகளை செய்து வந்தனர். 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கார் விபத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக மார்பு பகுதிக்கு கீழே உடல் முற்றிலும் செயலிழந்து போயிருந்த பேஸ்பால் ஆட்டக்காரர் ராப் சம்மர்ஸுக்கு இதுபோல மின் தூண்டுதல் அளித்ததன் விளைவாக அவரால் தனது கால்களை அசைக்க முடிந்தது என்பதை மருத்துவ விஞ்ஞானிகள் நிரூபித்தனர். தற்போது அதே போன்ற மின்சார தூண்டுதலை பயன்படுத்தி மேலும் 3 பேருக்கு கால்களை அசைக்க செய்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். இதன் மூலம் மின்சார தூண்டுதலை பயன்படுத்தி முதுகு தண்டுவடத்தின் மின்காந்த சமிக்ஞைகளை கடத்தும் செயற்பாட்டை மீண்டும் செய்ய வைக்க முடியும் என்கிற நம்பிக்கை மருத்துவ விஞ்ஞானிகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வின் முடிவுகள் முதுகு தண்டுவட பாதிப்புகளுக்கான சிகிச்சை முறையின் சாத்தியத்தை மேம்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கும் இந்த விஞ்ஞானிகள் இது அனைவருக்கும் பயனளிக்குமா என்பது குறித்த மேலதிக ஆய்வுகள் செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றும் கூறியிருக்கிறார்கள். சனி கிரகத்தை சுற்றுகிற துணைக்கோள்களில் ஒன்றான என்செடாலஸ் என்கிற நிலவில் உறைபனி மூடிய அதன் மேற்பரப்புக்கு கீழே மிகப்பெரிய ஏரி ஒன்று இருப்பதற்கான புதிய ஆதாரங்கள் தற்பொழுது கிடைத்திருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து பிபிசியின் ஜோனத்தன் அமசன் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சாதாத்.
500 கிலோமீட்டர் அகலமே கொண்டிருக்கின்ற இந்த குட்டி கிரகத்தின் தென்துருவத்தில் வரிவரியாக தோன்றுகின்ற ஒரு இடத்திலிருந்து உரை பணியிலான துகள்கள் போல தோன்றிய பொருட்கள் பீச்சி அடிக்கப்படுவதை விஞ்ஞானிகள் கண்டிருந்த காலம் தொட்டே அவர்கள் இந்த துணைக்கோள் தொடர்பில் உற்சாகம் அடைந்திருந்தனர். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் கசினி என்ற விண்கலம் இந்த துணைக்கோளின் மேலே பறந்து செல்கையில் அது சேகரித்திருந்த தகவல்களை தற்போது ஆராய்ந்திருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த துணைக்கோளில் திரவ நீர் இருப்பதற்கான அறிகுறிகளை அந்த கோளின் ஈர்ப்பு சக்தி பற்றிய விவரங்களில் தாம் கண்டிருப்பதாக கூறுகின்றனர். வட அமெரிக்காவில் இருக்கின்ற தி லேக் சுப்பீரியர் என்ற ஏரியின் அளவுக்கு தண்ணீரை கொண்டிருக்கின்ற நீர்நிலை ஒன்று இந்த துணைக்கோளில் இருப்பதற்கான அடையாளங்களை இந்த தரவுகள் காட்டுகின்றன. நமது சூரிய குடும்பத்திலே பூமிக்கு வெளியே நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கின்ற ஒரு இடம் என்று பார்த்தால் அது என்செலாடஸாகத்தான் இருக்க முடியும் என பேராசிரியர் லெஸ் மற்றும் அவரது அணியினர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு வலு சேர்ப்பதாக இந்த புதிய தரவுகள் அமைந்திருக்கின்றன. என்செலாடஸின் மேற்பரப்புக்கு கீழே 40 கிலோமீட்டர் அடியில் இந்த திரவ நீர்நிலை இருக்கலாம் என இந்த தரவுகள் குறிப்புணர்த்துகின்றன. என்செலாடஸை சுற்றி இருக்கின்ற வாயுமண்டலத்தில் நீராவி கலந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என கசினி விண்கலம் 2005 கண்டதிலிருந்தே அந்த கோளின் மேற்பரப்பில் இருக்கின்ற உறைபனிக்கு கீழே திரவ வடிவில் நீர் இருக்கலாம் என்று ஊகங்கள் வலுப்பெற்றன.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.